விவிலிய தேடல் புதுமைகள் தண்ணீர் திராட்சரசமாக பகுதி 7.
எனது அருமை அன்புள்ளங்களே, காலணிகள் உற்பத்தியில் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் பயன்படுத்தக்கூடிய காலணிகளை உற்பத்தி செய்வதில் புகழ்பெற்ற நைக்கி என்ற நிறுவனம் 1988 வெளியிட்ட ஒரு விளம்பர வரி ஜஸ்ட் டூ இட். பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய வீரர்கள் இந்த விளம்பரத்தில் தோன்றி ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சில சாகசங்களை செய்த பின் ஒவ்வொருவரும் கேமராவை பார்த்து ஜஸ்ட் டூ இட் என்ற சொற்களை கூறுவர். வீட்டில் தொலைக்காட்சிக்கு முன் அமர்ந்து இந்த விளம்பரத்தை காணும் நம் அனைவரையும் நேரடியாக பார்த்து கட்டளையிடுவது போல் ஜஸ்ட் டூ இட் என்ற சொற்கள் நம்மை வந்து அடைந்தன. அன்பு இதயங்களே, ஒரு கட்டளையைப் போல் ஒலிக்கும் ஜஸ்ட் டூ இட் என்ற இந்த மூன்று சொற்களை தமிழில் மொழிபெயர்ப்பது கடினம். மேலோட்டமாக மொழிபெயர்த்தால் சும்மா செய்துவிடுங்கள், துணிந்து செய்யுங்கள் என்று சொல்லலாம். விளையாட்டுத்துறையில் உயர்ந்த சிகரங்களை அடைந்தவர்களைக் கொண்டு ஜஸ்ட் டூ இட் என்ற சொற்கள் சொல்லப்பட்டிருப்பதால் இவற்றின் பொருளை ஓரளவு புரிந்து கொள்கின்றோம். அதாவது, எந்த ஒரு விளையாட்டிலும் உன்னத சிகரத்தை அடைவது எளிதல்ல. அச்சத்தையும் அயர்வையும் வென்று தடைகள் பல தாண்டி இலக்குகளை அடைய வேண்டும். அடைய விரும்பும் இலக்கு மிக தூரமாக மிக உயரமாக தோன்றும்போது மனம் தளர்ந்து விடாமல் முயற்சி செய்யுங்கள் என்று உந்தித்தள்ளும் சொற்களே ஜஸ்ட் டூ இட்.
அன்பு நெஞ்சங்களே, விளையாட்டுத் துறையிலிருந்து இச்சொற்களை பிரித்தெடுத்து வேறு பல சூழல்களில் பொருத்தும் போது வேறு வகையான அர்த்தங்கள் தோன்ற வாய்ப்புண்டு. எடுத்துக்காட்டாக, பணியிடங்களிலோ உறவுகளிலோ பின்விளைவுகள் எதையும் சிந்திக்காமல் எவ்வித திட்டமும் இல்லாமல் போகிற போக்கில் செய்யுங்கள் என்ற பொருள் கொள்ளும் வகையிலும் ஜஸ்ட் டூ இட் என்ற சொற்களை பயன்படுத்த முடியும். நமக்குள் ஓர் எண்ணம் அல்லது உணர்வு தோன்றியதும் அதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் மனதில் தோன்றியதை செய்துவிடுங்கள் என்ற ஆபத்தான அர்த்தங்களையும் ஜஸ்ட் டூ இட் என்ற சொற்கள் தரக்கூடும். அன்பு உள்ளங்களே, செயல்படுவதற்கு உந்தித்தள்ளும் இந்த மூன்று சொற்களை இன்று நாம் சிறப்பாக சிந்திக்க காரணம், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னைமரியா சொன்ன அந்த மூன்று சொற்கள். 30 முன் உருவாக்கப்பட்ட ஜஸ்ட் டூ இட் என்ற இந்த மூன்று சொற்கள் இதை பயன்படுத்தி வரும் நைக்கி நிறுவனத்திற்கு ஏராளமான இலாபத்தை பெற்றுத்தந்துள்ளன என்பதை மறுக்க இயலாது. அன்னைமரியா கானா திருமணத்தில் சொன்ன அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற சொற்கள் 20 தாண்டி இன்னும் பலருக்கு பல வழிகளில் பயனளித்து வருகின்றன.
அன்பு இதயங்களே, கானா திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று அன்னைமரியா ஆரம்பித்த உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எண்ணத்தோடு தன் நேரம் இன்னும் வரவில்லை என்று இயேசு கூறினார். மரியன்னை தன் மகன் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் அவர் கூறியதை பொருட்படுத்தாமல் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளரிடம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார். இதைத் தொடர்ந்து அங்கு நிகழ்ந்ததை நற்செய்தியாளர் யோவான் இவ்வாறு விவரித்துள்ளார்.
யோவான் நற்செய்தி பிரிவு 2. யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது.
அன்பு இதயங்களே, பணியாளர்கள் தொட்டியில் ஊற்றியது தண்ணீர். ஆனால் அதை அவர்கள் மொண்டு எடுத்துச் சென்றபோது அது திராட்சை ரசமாக மாறியிருந்தது. எப்போது எப்படி அந்த புதுமை நடந்தது என்பதை ஆய்வு செய்யும் போது அழகிய ஆழமான எண்ணங்கள் மனதில் தோன்றுகின்றன.
புதுமைகள் செய்திடும் புனிதரே நீர் வாழ்கவே, அன்பு பூத்திட செய்யும் இயேசுவே என் தேவனே.
எனது அருமை அன்புள்ளங்களை, வழக்கமாக இயேசுவின் புதுமைகளில் அவர் சொல்லும் ஒரு சொல்லோ அல்லது அவரது ஒரு செயலோ புதுமைகள் நிகழ காரணமாக அமையும். ஆனால் இந்த புதுமை நடந்தபோது அப்படி தனிப்பட்ட வகையில் இயேசு எதையும் சொன்னதாகவோ செய்ததாகவோ நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை. கானா திருமணத்தை சித்திரிக்கும் ஓவியங்கள் பலவற்றில் நீர் நிரப்பப்பட்ட தொட்டிகளை இயேசு ஆசீர்வதிப்பதைப் போல் இந்த காட்சி வரையப்பட்டுள்ளது. ஆனால் நற்செய்தியில் நாம் வாசிப்பது இதுதான், இயேசு இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார், பின்னர் இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்றார். இவ்விரு கூற்றுகளுக்கும் இடையே அவர் நீர் நிரப்பப்பட்ட தொட்டிகள் மீது கைகளை நீட்டியதாகவோ தண்ணீரை தொட்டதாகவோ ஆசீர் அளித்ததாகவோ வேறு எதையும் செய்ததாகவோ நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை.
அன்பு இதயங்களே, இயேசுக்குரிய இவ்விரு வாக்கியங்களுக்கும் இடையே நற்செய்தியாளர் யோவான் ஓர் அழகிய வாக்கியத்தை பதிவு செய்துள்ளார். தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னதும் பணியாளர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள். இதுதான் அந்த வாக்கியம், மிகவும் பொருள் நிறைந்த வாக்கியம். எப்போது அந்த பணியாளர்கள் விளிம்பு வரை, அதாவது தொட்டிகள் நிறைந்து வழியும் வரை நீர் நிரப்பினார்களோ, அப்போதே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது, புதுமை நிகழ்ந்துவிட்டது.
அன்பு இதயங்களே, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்ட சூழலில் அந்த பிரச்சினைக்கு எவ்வகையிலும் தொடர்பில்லாத ஒரு செயலாக தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னதை கேட்டு பணியாளர்கள் குழப்பமும் எரிச்சலும் அடைந்திருக்கலாம் என்று சென்ற விவிலிய தேடலில் சிந்தித்தோம். அந்த எரிச்சலோடு பணியாளர்கள் செயல்பட்டிருந்தால் அந்த தொட்டிகளை ஏனோதானோவென்று அரைக்குறையாக நிரப்பியிருப்பார்கள். ஆனால் நற்செய்தியாளர் யோவான் அவர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்று தெளிவாக கூறியுள்ளார். அவ்வாறெனில் அந்த பணியாளர்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த உள்ள மாற்றம்தான் தண்ணீர் ரசமாக மாறிய அந்த மாற்றத்தையும் உருவாக்கியது. தங்கள் அதிர்ச்சி, தயக்கம், எரிச்சல் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு பணியாளர்கள் தாங்கள் செய்யும் செயலை முழுமையாக செய்த அந்த நேரத்திலேயே அவர்கள் ஊற்றிய தண்ணீர் திராட்சை ரசமாக மாற ஆரம்பித்துவிட்டது. அன்பு இதயங்களே, முழுமையான ஈடுபாட்டோடு செய்யும் ஒவ்வொரு செயலும் மன நிறைவை தருவதோடு வாழ்வில் மாற்றங்கள் பலவற்றையும் உருவாக்கும். அன்பு இதயங்களே, கானா திருமணத்தில் புதுமையாக தோன்றிய திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று பந்தி மேற்பார்வையாளருக்கு தெரியவில்லை. மணமகனை கூப்பிட்டு கேட்கிறார், அவருக்கும் தெரியவில்லை. ஆனால் பணியாளருக்கு தெரிந்திருந்தது. பணியாளருக்கு தெரிந்திருந்தது என்று நற்செய்தியாளர் யோவான் குறிப்பிட்டு சொல்வது நமக்கு மற்றொரு வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருகின்றது. மையங்கள் ஓரமாவதையும் ஓரங்கள் மையமாவதையும் யோவான் இந்த வாக்கியத்தில் சொல்கிறார். இதை புரிந்து கொள்ள முயல்வோம்.
அன்பு உள்ளங்களே, திருமண வைபவங்களில் பல பொருட்களை பயன்படுத்துகின்றோம். ஆனால் எல்லா பொருட்களும் முக்கியத்துவம் பெறுவதில்லை. மணமகன், மணமகள் இவர்கள் அணியும் ஆடைகள், அமரும் நாற்காலிகள் ஆகியவை புகழ்பெறலாம், எல்லா புகைப்படங்களிலும் இடம்பெறலாம். ஆனால் கை கால்களை கழுவும் தொட்டிகள் புகழடைவதில்லை, புகைப்படங்களில் இடம்பெறுவதில்லை. அதேபோல் இந்த வைபவங்களில் முழுநேரமும் பணிகள் செய்யும் பணியாளர்களை பற்றி யாரும் பெரிதாக நினைப்பதில்லை. திருமண புகைப்படங்கள் அடங்கிய எந்த ஒரு ஆல்பத்தையும் திறந்து பார்த்தால் அங்கு பணியாளர்களின் படங்கள் ஒரு சில இடம்பெற்றிருக்கும். அப்படங்கள் அனைத்திலும் பின்னணியில் ஏதாவது ஒரு பணியை அவர்கள் செய்வது போல் இருக்கும். யாரும் அவர்களை மையப்படுத்தி புகைப்படங்களை எடுப்பது கிடையாது. இயேசுவின் இந்த புதுமை வழியாக அந்த திருமணத்தில் மையமாக இருக்க வேண்டியவர்கள் மறைந்துவிட்டனர். ஓரத்தில் இருந்த பணியாளர்கள் இயேசுவுடன் சேர்ந்து புதுமையின் நாயகர்கள் ஆகினர். யாருடைய கவனத்தையும் ஈர்க்காத நீர்த்தொட்டிகள் இறைமகனுடைய கவனத்தை ஈர்த்தன, அவரது புதுமைக்கு அடித்தளமாயின.
அன்புள்ளங்களே, நம் வாழ்விலும் எதை எதை மையப்படுத்துகின்றோம் அல்லது ஓரத்தில் ஒதுக்கி வைக்கின்றோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க இந்த புதுமை நமக்கு வாய்ப்பளிக்கின்றது. நம் வாழ்வில் மையங்களும் ஓரங்களும் மாற வேண்டுமென்றால் துணிவோடு, முழு மனதோடு அந்த மாற்றங்களை செய்ய இறைவனின் துணையை நாடுவோம். அத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்தால் சாதாரண தண்ணீர் சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாறியது போல நம் வாழ்விலும் சாதாரண எளிய நிகழ்வுகளும் அற்புதங்களாக உருவெடுக்கும்.
குறைகள்
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.